நமஸ்காரம். ஆண்டாளுடைய திருப்பாவையில் அன்றி உலகமளந்தாய் அடிபோற்றி என்பது 24வது பாசுரம். அதில் முதல் வரியில் திருவிக்கிரமாவதாரத்தை பாடுகிறாள். அன்று இவ்வுலகத்தை அளந்தாய், அன்றி உலகமளந்தாய் அடிபோற்றின்னு திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். உலகத்தையெல்லாம் தாவி அளந்தது, காடு மேடு வேறுபாடு இல்லாமல் திருவடியால் தீண்டினார். தாளால் உலகமளந்த அசைவே கொல்லுன்னு பாசுரம். திருவடியாலே உலகத்தளைந்த களைப்போ, இவ்வளவு பெரிய செயல் செய்ததற்கு மென்மையான எம்பெருமானுடைய திருவடி எவ்வளவு களைத்து போயிருக்கும். அதற்காக அடி போற்றி என்று போற்றி பல்லாண்டு பாடினாள். அதே பாசுரத்தில் ரெண்டு வடிகள் தள்ளி, கன்று குணிலாவிரிந்தாய் கழல் போற்றி என்று அடுத்து கழல்னு பாடுகிறாள். கழல்னாலும் திருவடிதான். அடி போற்றி என்பதற்கும் கழல் போற்றி என்பதற்கும் என்ன வேறுபாடு? தாழ் என்றாலும் திருவடி, பாதம் என்றாலும் திருவடி, பொன்னடி இணையடி தாமரையடி திருவடி என்று பலவிதமாக பாடுவார்கள். இப்ப இங்க அடி போற்றின்னு சொன்னதுக்கும் கழல் போற்றின்னத்துக்கும் என்ன வேறுபாடு? ஆண்டாளுக்கு பெருமானுடைய மேல் திருவடிகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகின்றன. திருவிக்கிரமாவதாரம் செய்தார், அப்போ ஒரு திருவடியை கீழோகத்தில் பதித்தார், மற்றொரு திருவடி ஆகாசத்தை நோக்கி வளர்ந்தது, மேலுலகத்தை எல்லாம் அளந்தார். வலது திருவடி இடது திருவடி ரெண்டுலையுமே மேல் பகுதி கருநீல வர்ணத்தில் இருக்கும் மேல் பகுதி தான் தெரிகிறது. எதனால்? காலை கீழே வைத்திருக்கிறார், அப்ப பாதம் அடிப்பகுதி தெரியாது, மேல்பகுதி தானே தெரியும். அதே போல மற்றொரு திருவடியை மேல் லோகத்தை அளந்து போகும்போதும் அதுவும் பாதம் திரும்பித்தானே அளக்கும். அதனால் கீழிருந்து பார்க்கும்போது மறுபடியும் மேல்பகுதி தான் தெரியும். உள்பாதம் ஆகாயத்தை நோக்கி இருக்கும், நம்மால் பூமியிலிருந்து பார்க்க முடியாது. அதனால உலகமளந்த போது வெளித்திருவடிகள் கருணீல பகுதிகள் தான் தெரிந்தன. அதை அடியின்னு பாடினாள். ஆனால் கன்று குணிலாவிரிந்தாய் கழல் போற்றி எனும்போது கழல்னாலும் அடிதான், அது திருவடியின் உள்பக்கத்தை உள்பாதத்தை செவந்த பக்கத்தை காட்டும் குறிக்கும். எப்படி எனில், விளாம்பழ வடிவத்தில் ஒரு அசுரன், கீழே கன்றுக்குட்டி வடிவத்தில் ஒரு அசுரன், இருவரும் கம்சனாலே ஏவப்பட்டவர்கள், கண்ணனை கொல்ல வந்தவர்கள். ஆனால் கண்ணன் சாமர்த்தியமாக கீழே இருக்கிற கன்றுக்குட்டியை ஒரு தடியாக எரிதடியாக பயன்படுத்தி சுழட்டி மேலே அடித்தார். அது விளாம்பழத்தின் போல் போய் மோதி இருவரும் கீழே விழுந்து மாண்டனர். கீழே இருக்கிற கன்னுக்குட்டியை சுத்தி அடிக்கணும்னால் கண்ணன் தன் திருவடியை மடித்து கொண்டார். முழங்காலம் அடித்தார், கணுக்காலை மடித்தார், பாதம் சற்றே உயர்ந்தது, குஞ்சித பாதம்னு சொல்லுவோமே, மடிந்த பாதம். அப்பனா பாதத்தை தரையோடு வைக்காமல் பாதத்தை தூக்கி அப்படி குனிந்து கொண்டு வேகத்தை கொடுத்து சுழற்சி அடித்தார். அப்ப பாதம் மேல் நோக்கி தூக்கித்தா, அப்பதான் ஆண்டாளாலே அந்த திருவடியின் உள்பக்கத்தை பாதத்தின் உள்பக்கத்தை செவந்த பக்கத்தை பார்க்க முடிந்தது. இதுவரை திருவிக்கிரமாவதாரத்தில் கருணீல பக்கத்தை தான் பார்க்க முடிந்தது. இப்பதான் கழல் போற்றி என்று சிவந்த கழல் உள் திரு அடியை பார்த்தாள். கன்று குணிலாவிருந்தாய் கடல் போற்றின்னு பாடிவிட்டாள். அதனால் அடி போற்றி என்பதற்கும் கடல் போற்றி என்பதற்கும் வேறுபாடு உள்ளது. ஒன்று மேல் நீலப்பகுதியை குறிக்கும், கடல் என்பது உள்ளே பாதம் சிகப்பு பகுதியை குறிக்கும். பாடலின் அழகை சொல்லுவதா அல்லது என்றோ நடந்ததை ஆண்டாள் பாட, அது அவள் கண்ணுக்கு நேர என்ன பார்த்து அனுபவித்திருப்பாளோ அதை எத்தனையோ காலம் கழித்து உரை எழுதக்கூடிய வியாக்கியானம் ஆச்சாரியர்கள் அவர்கள் அப்படியே பார்த்து பேசுகிறார்கள் என்றால் அத்தனையும் பகவானுடைய அருள், நம்மாழ்வாருடைய அருள். அதனால்தான் இவர்களாலே தத்ரூபமாய் அப்படியே பார்த்தபடிக்கு சொல்ல முடிகிறது. இல்லைனா ஒவ்வொன்று காலத்தாலே வேறுபட்டவர்கள், ஆனாலும் நடந்ததை நடந்தபடியே சொல்லுகிறார்கள். எத்தனை ஆழமான அனுபவம் ஈடுபாடு இருந்தால் அடி என்பது இதை குறிக்கும், கடல் என்பது இதை குறிக்கும், அந்த ரெண்டும் அனுபவிக்க ஆசைப்பட்ட ஆண்டாள் இப்பாசுரத்தில் பாடுகிறாள் என்று சொல்கிறார்கள். அடி போற்றி கடல் போற்றி.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.